பக்தி கொண்ட நிலையில் கடவுளை நாம் வணங்குகின்றோம் என்றால் அந்த பக்தி கொண்ட நிலையில் நமக்கு ஏன் இதையெல்லாம் உணர்த்தவில்லை? அவர்கள் சிரமப்படுகின்றார், சிரமத்திலிருந்து ஏன் மீட்ட வேண்டும் என்ற நிலைகள் வரவில்லை. இப்ப தவறு செய்யறதுக்கு உடந்தையா இருக்கின்றதா? காணிக்கும் அபிஷேகம் செய்துவிட்டால் அவர்களை மட்டும் காக்கின்றதா? நமக்கு நல்ல உணர்வு ஊட்டவில்லையா, ஊட்டுகின்றதா? மாதங்களையும் இந்த பரமான இந்த பூமியில் இந்த பரத்தை சுத்தப்படுத்துவதற்காக விழாக்களை வைக்கின்றார். ஏகோபித்த நிலவுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கும் இதே மாதிரிதான். அந்த நாலு மணிக்கு நாம களிமண்ணால் மண்ணை செய்து இதை வைத்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து கொண்டு கடலை கலைத்து விட்டார். அதுக்காக என்னை வணங்கினான் என்று மெச்சி நம்மளுக்கு அவர் எல்லா வரிசையும் கொடுக்கின்றாரா? இல்லை. ஆக நாம் வாழ்க்கையில் சலிப்பு, சஞ்சலம், வெறுப்பு, வேதனை என்ற உணர்வு நம் உடலே அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இதைத்தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு அந்த துரு மகிழ்ச்சியின் அசக்தியின் உடலை பெற வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், நான் பார்த்தோர் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும், என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை நமக்குள் அடைத்து விட்டால் நமக்குள் கொடுத்தவன் எனக்கு கொடுக்கவில்லை என்ற வெறுப்பின் உணர்வு இங்கே விடாது. இதை தடுக்கப்படுகின்றது. அப்போ இதனுடைய நிலைகள் ஈர்க்கப்படும். நான்கிலிருந்து காலையும் ஆறு மணிக்குள் இதை அனைவரும் ஏகோபித்த நிலைகள் கொண்டு அதை செயல்படுத்தும் போது அந்த உணர்வுகள் நம்ம ஈர்க்கும் இந்த தீமையான அணுக்கள் வளராது, தடுக்கின்றது. நமக்குள் இந்த உணர்வு அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணங்கள் உரப்பும் போது இதை பூமியில் இருந்தவன் காலையில் ஆறு மணிக்கு இதை எடுத்துக்கொண்டு செல்லுகின்றது. ஆக சூன்ய நிலைகள் அங்கு சென்ற பின் கடல் அலைகள் அங்கு கொண்டு கரைத்து விடுகின்ற பரமாத்மா சுத்தமாகின்றது. நம் ஆன்மாவும் தெளிவாகின்றதும் அருளி பெறும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் தெளிவாகின்றது. இதுதான் நம்மை அறியாம வரும் நிலைகளை பக்தி மார்க்கங்களில் நாம் எதை பக்தி கொள்ள வேண்டும், நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஒவ்வொரு உயிரும் கடவுளே, அந்த உடலை உருவாக்கி ஒவ்வொரு குணங்களும் தெய்வமே. ஆக எந்தெந்த வழியில் நாம் நல்ல தெய்வங்களாகவும் மனிதனை செயலாக்க ரூபத்தை கொண்டு வந்தது, ஆகவே அவர்கள் உயர வேண்டும் என்றால் அந்த உணர்வு எனக்குள் தெய்வமாகின்றது. இந்த பண்பினை வளர்ப்பதற்குத்தான் இதை செய்தார். யாராவது நாம் சிற்று சிந்தித்து பார்க்கின்றமா? இல்லை. இல்லை என்ற பதில்தான் வரும். பக்தி என்பது நாம் அந்த சிலையை வணங்குவதும் அபிஷேகம் செய்வதும் அதுக்காக ஏஜென்ட் காசு கொடுப்பதும் அதை வெளியே நான் சாமியார உட்கார்ந்து நான் அவனவே கை வெளியப்படுகிற இந்த மந்திரத்தை சொல்வான். இதை போல பக்தியில் சேர்ந்த ஆவியை தடவுக்குள் வைத்தான். இங்க இந்த வந்த உடனே உன்னு நீங்க என்னென்ன எண்ணி இருக்கீங்க, என்னென்ன மாதிரி செய்திருக்கேன்னு சொன்ன உடனே அவனுடைய தூதவனாகிறான். அதன் நிலைகள் எடுத்துக்கொண்ட பின் இவன் மீண்டும் இவன் அசுரன் ஆகின்றான். ஆசையின் நிலைகள் தனக்குள் வரப்படும் போது தவறுகள் செய்யும் துணிவாகின்றான். ஆக பக்தி என்ற நிலைகள் நமக்குள் வரும்போது நம்மை அறியாமலே அவன் தவறு செய்யும் உணர்வை நமக்குள் நுகர்ந்து விடுகின்றோம். இப்படி சாமியாரர் வந்து இன்னைக்கு உலகை பக்தி கொண்டவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். அவர்களை நரகலோகத்துக்கு அனுப்பும் உணர்வுகளை வைத்துக் கொண்டார்கள். நல்லதை உணர்வாக்கும் உணர்வை நாம் எறாத நிலைகள் என்று நாம் நம்மையே வாட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் மீள வேண்டும். பக்தி என்பது எது என்ற நிலைகளை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் விநாயகர் வணங்காமல் நீ ஆலயத்துக்குள் சென்றால் உனக்கு ஏதும் பலம் இல்லை. ஆக விநாயகரை வணங்க வேண்டும். ஆக அந்த விநாயகரை நாம் பார்த்த பின் மண் உலகில் நஞ்சினவென்று மின்னுலகம் சென்ற அந்த துருவ மகேஷின் அருள் என்னுள் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று பலமுறை எடுக்க வேண்டும். நான் இந்த உலகில் எவரையெல்லாம் சந்தித்தனோ அவருக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும், அவர்கள் தொழில் எல்லாம் நலம் பெற வேண்டும், நான் பார்த்தோர் அல்லெல்லாம் நலம் பெற வேண்டும், அவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அருவட்டத்தில் வாழ வேண்டும் என்று உணர்வினை நாம் சொல்லும் போது அந்த ஆலயத்துக்கு வருவாரெல்லாம் நம்மை வணங்குகின்றார்கள். அவர்களும் இந்த ஆலயத்துக்கு வரும்போது நம்மை வாழ்த்துகின்றார்கள், அந்த உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் நம் வாழ்க்கையில் பல நிலைகளும் தொழில்களிலோ மற்றவர்களிலோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உணர்வுகள் விருப்படைந்த உணர்வுகள் இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு வரும்போது இந்த துன்பங்களை சுத்தமாக அழித்து விடுகின்றோம். நான் உங்களை போற்றுகின்றேன், நான் என்னை போற்றுகின்றேன். அதே சமயத்தில் குழந்தைகள் நாம் சொன்னபடி பெறவில்லை, சென்றபடி இயக்கவில்லை. ஆனால் இன்றைய உலகில் கர்ப்பத்தில் வளரப்படும் போதே இன்று டிவியை போட்டு கலர் டிவிகளை போட்டு பார்க்கின்றோம். எங்கெங்கோ சண்டைகள் நடக்கின்றது, துயரங்கள் நடக்கின்றது, தவறுகள் நடக்கின்றது, நாம் உற்று பார்க்கின்றோம். அந்த உணர்வின் தன்மை தான் கருவிலே வளரும் சிசுக்கு இது பட்டுவிடுகின்றது. அவன் இதே நிலையில் நாம் உணர்வுகளை வளர்ந்த பின் பிறந்து விட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தை தன்னாலேயே சுவிட்சப்படும், நம்மளுக்கு சுவிட்சப்படின்னு போல தெரியும். அதை விட்டு வேடிக்கை பார்க்கின்றான். ஆகவே அந்த உணர்வின் தன்மை வரும்போது அங்கு எந்த குறும்புத்தனம் பண்ணானோ இந்த உணர்வு தாய் கருவில் இருக்கும்போது பூர்வ புண்ணியம் ஆகின்றது. ஆனால் தாய்க்கு ஊழ்வினை ஆகின்றது. நாம் உற்று பார்த்து உணர்வு ஊழ்வினையாக பதிவாகின்றது. அந்த உணர்வு நுகர்ந்திருந்ததோ கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஊழ்வினை என்று பூர்வ புண்ணியமாக கருவு கூடியும். அதுல தாய் என்னும் உணர்வு அந்த ஞானப்பாலை தான் ஊட்டுகின்றது. அந்த உணர்வின் தன்மை கருவுக்குள் வரப்படும் இந்த நிறைவேறும். அகஸ்டின் தான் காய் கருவில் இருக்கப்படும் போது நஞ்சை வென்றிடும் உணர்வை மனத்தை நுகர்ந்தது. ஆனால் கருவுக்குள் இருக்கும் குழந்தைக்கு அது பட்டது. நஞ்சை வென்றிடும் அருஞான குழந்தையாக வளர்ந்தது. நாம் இப்போ எப்படி வளர்க்கின்றோம்? நாம் பக்தி கொண்டு பாசத்துடன் இருக்கும் போது பிறருடைய துயரை சொல்லி கேட்கும் போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவர்கள் எப்படி துயரப்பட்டார்கள் அந்த உணர்வின் அணுவாக விளைந்து விடுகின்றது. அது தாய் கருவில் இருக்கும் போது பூர்வ புண்ணியம் ஆகின்றது. அவன் விளைந்த பின் தான் ஊழ்வினை என்ற நிலை விழுந்தது. அவன் குறும்புக்கானுடைய நிலைகளை இப்படி செய்கிறான் என்று கருவிலை எண்ணும்போது அந்த கருவிலை வளரும் குழந்தைக்கு உருவாகின. பிறந்த பின் அவன் குறும்புத்தனம் செய்ய ஆரம்பிப்பான். இப்படி செய்கிறானே, நாம் பக்தி கோயிலில் போனோடனே தெய்வமே உனக்கு அர்ஜனை செய்து அவனுக்கு அவனுடைய அர்ஜனை செய்வோம், ஆராதனை செய்வோம், ஜோசியக்காரன் வந்தா கேட்டா சொல்வோம், அவன் சொன்னதெல்லாம் செய்வோம். இத்தனை செய்தானே இப்படி இருக்கின்றானே. அவன் வேதனைப்படி நாம் ஊழ்வினைப்படி அவன் குறும்புத்தனத்தை நாம் பார்த்தோம். ஊழ்வினை என்ற நிலை வரும்போது குறும்புத்தனம் செய்வான். அந்த ஊழ்வினைப்படி அவன் செய்வதெல்லாம் நமக்குள் வளர்ப்போம். ஆக அதவே திருப்பி கொடுத்து பூர்வ புண்ணியப்படி அவன் செயலாக்கும் அவன் நிலைகளை அடைகின்றான். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எப்படி மீழ்வது என்ற நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இயற்கை நிலையில் நம் உயிர் எப்படி எல்லாம் உருவாக்குகின்றது, உணர்வுகளை மாற்றுகின்றது, இதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் சற்று சிந்தனை செய்யுங்கள். ஆகவே இதை போல ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருக்கின்றால், ஆனால் கருவிலை வரப்படும் போது ஒரு சாதுவின் தன்மையோ உயர்ந்த குணங்கள் கொண்ட நிலையோ 1-2-96 அந்த ஞானத்தை பற்றி சொல்லி அருள்வாக்குகள் கொடுத்திருந்தால் அந்த கருவிலை விளைகிற குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாயிருக்கும். அவன் பிறந்த பின் பார்த்தால் அந்த ஞானத்தின் தத்துவத்தின் விளைவான், அவன் நல்வழியின் நிலையில் அவன் நுகர்வான். ஆனால் அந்த குழந்தை பெற்ற பின் அந்த குழந்தை பார்த்தவனே அது தாய்க்கு ஊழ்வினை என்ற நிலை. அவன் இன்று அவனுடைய நிலைகள் மகிழ்ச்சி பெறும் போது அந்த ஊழ்வினைப்படி இங்கே மகிழ்ச்சி பெற செய்கின்றது. ஆனால் அந்த மூன்று குழந்தையை தவறு செய்வன் எண்ணும் போது இந்த உடலின் தன்மை வளர்த்து அது அதிகமாகின்றது. இப்படி பல குடும்பங்கள் தாய்கள் எப்படி அவதிப்படுகிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதை போன்ற நிலைகளை நிகழ்ச்சிகளை மாற்றுவதற்குத்தான் அருள் மகிழ்ச்சியின் உணர்வு எனக்குள் பெற வேண்டும் என்ற நிலையும் நாம் குழந்தைகளையும் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும், அவன் தீமை செய்தாலும் அவன் அருஞானம் பெற வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தையும் அந்த ஆலயத்துக்கு வரும்போது அன்னதந்தை அருள் தான் பெற வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், அன்னதந்தை அரவணைப்பில் நான் வாழ வேண்டும் என்ற இந்த சொல்லை கேட்டு இந்த உணர்வை பெற வேண்டும். நாம் பார்க்கும் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியின் அசக்தி வர வேண்டும். நாம் பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் அன்னதந்தையுடைய நிலைகளை போற்றும் தன்மை வர வேண்டும், அவர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று இந்த குழந்தை எண்ண வேண்டும். இதுதான் உண்மையான பக்தி. ஆக அந்தந்த உயிரை கடவுளாக்கி உடலை கோயிலாக்கி உணவின் தன்மை நாம் எப்படி வணங்க வேண்டும், எவ்வளையும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று ஆலயத்தை அந்த மகரிஷிகள் உருவாக்கியதை பின் வந்த ஞானிகள் சாதாரண மக்களும் பெரும்பகுதி செய்தார். இப்படி நாம் விநாயகனை வணங்கி வந்த பின் கோயிலுக்குள் வருகின்றோம். கோயிலுக்குள் வரும்போது என்ன செய்து ஆக அலங்கரித்து வைரக் கிரீங்களை வச்சு தங்க ஆபரணங்களை தெய்வத்திற்கு போடப்பட்டுள்ளது. நல்ல நறுமணம் கொண்ட மலர்களே மாலையாக அணிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ நாம் இங்கிருந்து சென்ற பின் இதை தெரிய என்ன செய்கின்றார்கள், தீப ஆராதனை காட்டப்படுகின்றது. அந்த தீப ஆராதனை பாடும்போதுதான் அங்கு பொருள்கள் தெரிகின்றது. ஆகவே இதை நாம் அங்கே அந்த பொருளை காட்டும் போது நாம் எதை என்ன வேண்டும், நான் பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. வெளிச்சத்தை கண்டு அங்கு பொருள் தெரிகின்றது. இந்த உணர்வின் ஆற்றல் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அவனிடம் ஏந்துவேன். இவை அனைத்தும் என் உடலுக்குள் பரவ வேண்டும், என் இரத்த நாணங்கள் பெருக வேண்டும், என் உடலுள்ள ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும். அந்த பொருள் அறியும் தன்மைகள் இந்த உணர்வுகளை நமக்குள் உள்நுழைவாக பாய்ச்ச வேண்டும். இந்த ஆலயம் வருவாரெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். நாம் பார்ப்பதெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். அவள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் அறிந்து உணர்ந்து செயல்படும் சக்தி பெறவும் உங்களை நான் பிரார்த்திக்க வேண்டும். அந்த உணர்வை எனக்குள் தெய்வமாக்க வேண்டும். ஆக நமக்குள் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தால் பகைமை ஊட்டியிருப்போம், அல்லது கல்யாண வீட்டுக்கு போயிருப்போம். அவள் அந்த கல்யாண ஆர்வத்தில் என்ன செய்திருப்பார்கள்,
இந்த உணர்வு கொஞ்சம் மேல லேசா வராசி இருப்பாங்க. ஏமா தள்ளி உட்கார்ந்து இப்ப என்ன செய்தன், இப்படி தன்னை அறியாமலே சந்தர்ப்பங்கள் ஒருவருக்கு ஒருவர் குறை கூறியிருக்கும். ஆக இந்த உணர்வு வெறுப்பின் தன்மை வளர்த்திருப்போம். அவங்க பார்த்தோன்னு பெரிய ஆள் மாதிரி அன்னைக்கு கல்யாண வீட்டில் இப்படி பேசினார். கடைக்கு வியாபாரத்துக்கு போயிருப்போம், அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தோன்னு அவசர தள்ளுவாங்க, ஏமா நீ வாங்குறோம்னாலே உனக்கு நீ ஓன் வாங்கிட்டு நான் வாங்கிப்போம் நீ போ. இப்படி இந்த உணர்வுகள் நம்ம எரியாமலே இந்த பதிவின் தன்மை வருகின்றது வாழ்க்கை. இது தொலைப்பது யார், தொடைக்கும் வழி என்ன, இது சந்தர்ப்பத்தில் உருவாகும் உணர்வுகள் இருந்து நாம் மீள வேண்டும். இதற்குத்தான் இந்த ஆலயத்தை வைத்தது. இந்த தெய்வம் நல்ல, இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்று சிலை உருவாக்கி வைத்தார் கல்லை. ஆனால் அகலங்காரமான சிலை, அதாவது பைரக்கிரியத்தை வைத்தார்கள், தங்க ஆவரணத்தை வைத்தார்கள், மாலைகளை வைத்தார்கள். அப்ப நாம் என்ன வேண்ட, என்ன வேண்டியது, அது அந்த வைர கிரீடத்தை பார்த்தப்பும் அந்த வைரத்தை போல என் வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும், வைரத்தை போல என் செயல் எல்லாம் ஜொலிக்க வேண்டும், வைரத்தோடு நாம் பார்ப்போரெல்லாம் ஜொலிக்க வேண்டும், இந்த ஆலயம் வருவெல்லாம் வைரத்தை போல வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும், அவர்கள் செயல் எல்லாம் ஜொலிக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் அந்த ஜொலிப்பு நிலைகள் வளர வேண்டும் என்று எண்ண வேண்டும், நாம் பார்த்தோர் குடும்பம் எல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று பக்தி. நமக்குள் வெறுப்பனை மறந்து உயர்த்தி என்னும் நிலையாக தான் அந்த ஆலயத்தை அமைத்தார்களே தவிர, இப்ப நீங்க சொல்ற அவசியம் ஏது, என் பையன் இப்படிலாம் உனக்கு விரதம் இருந்தனே, என்னை இப்படி பண்றியே, உன்னையே நான் வணங்கிட்டு இருந்தனே, இந்த மாதிரி செய்றானே, அவன் பிறக்கிறதுக்காண்டி எத்தனை அர்ஜனை செய்தன் பெற்றனே, அவனுக்கு நீ புத்தி ஊட்டக்கூடாத, என்னை இப்படி வேதனை போயிட்டு. நாம் வைத்த கல் அதனிடம் வரம் கேட்டால் நம் மனதை கல்லாக்கி கல்லை தான் தெய்வமாக்குகின்றோம். ஆக கல்லின் ஞானத்தின் உணர்வை நமக்குள் விட்டு, அந்த உணர்வை நமக்குள் விட்டு நமக்குள் தெய்வ செயலாக அணுக்களை உருவாக்கும் தன்மை ஆலயத்தில் வைத்தால் நாம் அதை செய்வதில்லை. ஆகவே இதை போன்று நமக்குள் எடுத்து அந்த சக்தி வளர்த்த பின் அடுத்து தங்க நகை போட்டிருக்கு. தங்கம் எப்படி மங்காது இருக்கிறதோ, என் மனம் மங்காத நிலைகள் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த ஆலயம் வருவாரெல்லாம் அந்த தங்கத்தை போல மனம் மங்காத நிலைகள் பெற வேண்டும் ஈஸ்வரா. அவனிடம் சொல்ல வேண்டும், அந்த உணர்வை நுகர வேண்டும், அவருக்குள்ள பகமை மாற்ற வேண்டும், வெறுப்பினை நமக்குள் மாற்ற வேண்டும், அவர்கள் மனமும் தெளிய வேண்டும் என்று இந்த உணர்வினை தனக்குள் அறியாத சேர்ந்து தவறுகள் நமக்குள் வளராதபடி அனைவரும் நலமாக வேண்டும் இந்த உணர்வினை நமக்குள் வளர்த்த வேண்டும். சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க, இது அருமையான சாப்பாடு, உங்களுக்கு ஞான சாப்பாடு கிடைக்கும், அப்புறம் எப்ப வேணாலும் நம்ம ஆக்கிற சாப்பாடு. ஆகவே இதை நாம் ஒவ்வொரு நடைகளையும் அங்கே அந்த தங்கம் எப்படி இருக்கின்றது போல என் மனம், ஏன்னா நாம் எடுக்கிறதெல்லாம் இங்கேதான் மனம் ஆகின்றது, எந்த மனமும் நுகர்ந்து அந்த உடனே செயலாக தான் முளைக்கின்றது. ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் கெடியாரம் போல இங்க இருக்கு. நாம் எடுத்துக்கொண்ட கண்கள் எழுத்தவுடன் இங்கு சேமித்து வைக்கும் இந்த மனத்தின் தன்மை கொண்டு நாம் நுகரப்படும் உயிரைப்பட்டு அந்த மனத்துக்கு தகுந்த உணர்ச்சியில் ஊற்றும் அதன் குணத்தாக தான் நாம் இயக்கும். ஆகவே இந்த மனத்தை போல, அந்த தங்கத்தை போல என் மனம் மங்காவது இருக்க வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் தங்கத்தை போல மனம் மங்காத நிலையை பெறும், நாம் பார்ப்பவரெல்லாம் அந்த மனம் மங்காத நிலையை பெற வேண்டும், அந்த அருஞானம் அவர்கள் பெற வேண்டும், அவர் குடும்பம் எல்லாம் அறுவடி பெற வேண்டும், அருஞானம் பெற வேண்டும், இந்த தங்கத்தை போல தெளிந்த நிலைகள் பெற வேண்டும் என்று மற்றவர்களை பக்தி என்பது நீங்க நல்லா இருக்கு நான் நினைக்கணும், நான் நல்லா இருக்கு நீங்க இதுதான் பக்தி. நான் சூடதி பார்த்து எடுத்து அர்ஜனை செய்துட்டு பக்தி கொண்டு அர்ஜனை செய்து விரதம் இருக்கு, எது விரதம், இதுதான் விரதம். ஆக அவர்கள் நலமா இருக்க வேண்டும் என்று நல்ல உணர்வை எடுத்து தீமைகளை நமக்கு நுகராது தடைப்படுத்துவதே விரதம். நீ சாமி பேரை சொல்லிட்டு ராத்திரி போற என்ன செய்வாங்க, ஒரு நேரம் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க, இதுக்காக இன்னைக்கு அரிசி சாப்பிட்டு அடுத்த அப்படி கோதுமை சாப்பிடும், அதனால அது வேகாத நிலைன்னு ரெண்டு பழப்பே சாப்பிட்டோன்னா விரதம். இந்த பசிக்கு தாங்க மாட்டாங்க, ஆனால் விரதம் என்று கொஞ்ச நேரம் இந்த எண்ணத்தில எண்ணுவாங்க, விரதம் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் பசி கடுக்கடுக்கு அங்கிருந்து வேலைக்காரன் வந்து இதை என்ன செய்யலான்னு இழட்டு வந்துருப்பட அப்படின்னு சொல்லி இந்த வெறுப்பின் தன்மை தான் விரதம் எதை இருக்கிறோம். நாம் பரிசுத்தமான மனதை வைக்க வேண்டும் என்று இந்த வயிற்றில் கொஞ்சம் குறை இருந்ததுன்னா கண் கடினமே கொட்டு அவங்க மேல வெறுப்பு. ஆக இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எது விரதமாகின்றது, அசுர குணங்களை தான் நமக்குள் வருகணும். அந்த அந்த பசிக்கு ஏங்க போகும்போது அந்த வேதனை கொண்ட உணர்வை உனக்குள் வளர்த்துக்கொள்ளும் அணுக்களாக தான் நாம் மாற்றுகின்றோமே தவிர விரதம் நமக்கு நன்மை செய்யும். இதுதான் தீமையின் உணர்வுகள் நமக்குள் வளராது, தடுப்பதை விரதம் ஆலயங்களில் எல்லாரும் நலமா இருக்க வேண்டும் என்று உணரை வளர்த்து கொண்டால் நமக்குள் ஈஸ்வனுக்கு அற்புத அபிஷேகங்களை நாம் செய்கின்றோம். இந்த உணர்வின் தன்மை கொண்டு ஈஸ்வனுக்கு அந்த அபிஷேகம் செய்யப்படும் போது நம் உடலுக்குள்ள இருக்கிற அனைத்துக்கும் இந்த அமுதாக கொடுத்து உடலை அழகுபடுத்துகின்றோம். மகிழ்ச்சி பெறும் உணர்வை நமக்குள் வெளிப்படும் சக்தியாக பிறக்கின்றோம். ஆகவே இந்த உணர்வை தடுத்து இதுதான் துவைதம். இது எல்லாம் உருவங்கள் பூராமே துவைதம். அந்த உணர்வின் நினைவாற்றல் நாம் நுகரப்படும் போது அத்வைதம். உணர்வின் தன்மை நகர்ந்த பொண்ணு விசிஷ்ட அத்வைதம். அந்த நாம் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளை எடுக்கப்படும் போது அந்த அணுவின் தன்மை கொண்டு நமக்குள் உடலுக்குள் பரவுகின்றது. அது எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணும் போது மகிழ்ச்சி பெறும் உணர்வு அழிந்து நமக்குள் தீமை என்ற உணர்வின் தன்மை அங்கு அழைக்கப்படுகின்றது. ஆகவே இதை போல இதை துவைதம். நாம் உடலாக நீ ஆக்க வேண்டும் என்றால் அந்த ஆலயத்தின் பண்பு யாராவது நம்ம அது இந்த பண்புபடி நம்ம ஆலயத்தில் வணங்குறோமா? இல்லை. இதை போல அந்த மலரை அதேந்து அடுத்தபடி இங்கே வாழைப்பழம் வச்சிருப்பாங்க சாமியாக திங்குது இல்லை. அந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலில் நான் பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் வாழ்க்கையில் சொல்லும் செயலும் இந்த கனி போன்ற உருவர வேண்டும். நாம் பார்ப்பதெல்லாம் என் சொல்லை கேட்பதெல்லாம் கனி போன்று அவர்கள் எளிமை பெற வேண்டும் அவர் வாழ்க்கையில் என்று எண்ணுதல் வேண்டும். அதுக்கு அடுத்தபடி சாமி மேல மலர் போட்டு இந்த மலரை போல மனம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். இந்த உண்மை உணர்த்தி மகரிஷி நர்சக்தி இது உருவாக்க வேண்டும். மகரிஷிகள் எப்படி மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்றதோ இதை போல இதை இணைத்து என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவதெல்லாம் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் மகரிஷி நர்சக்தி பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் தெளிந்த நிலைகள் பெற வேண்டும், நான் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் அந்த மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், அந்த தொழில் அனைத்தும் இந்த நிலை பெற வேண்டும், நான் உற்பத்தியாகும் பொருள்கள் வாங்குவோர் அனைவரும் என் வாடிக்கால் அனைவரும் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். வாடிக்கால் நம்ம விட்டு வருவாங்க, இந்த கரணை வாங்கிப்போம் கொடுக்கலை, நான் உங்களை பற்றி நான் என்ன செய்வோம் வெறுப்படைஞ்சிருப்போம் அல்லது வேதனை பெறுவோம், நான் கொடுத்தம் கொடுக்கல பார். தன்னை அறியாமலே அந்த நேரத்துக்கு வரவில்லை என்றால் நாம் இங்கு ஒருவர் கொடுக்க வேண்டியிருக்கும், வரல என்ன அவங்களை எண்ணி வேறுபட்டிருப்போம். இதை போன்ற நிலைகள் வராபடி இதை போல என் வாடிக்கால் நலம் பெற வேண்டும் என்ற நிலைகள் நாம் எண்ணி நாம் அங்கே தெய்வமாக வேண்டும்.